நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இன்னும் சில தினங்களில் 2020 என்கின்ற இந்த ஆண்டிற்கு விடை கொடுத்து 2021 என்கின்ற ஓர் புதிய ஆண்டில் நாம் கால் பதிக்க உள்ளோம். இந்த வேளையில் 2020 என்கின்ற இந்த ஆண்டில் இலங்கையில் பல முக்கியமான சம்பவங்கள் நடந்தேறியுள்ளன. இவற்றுள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவற்றை ஒரு தடவை நாம் மீட்டி பார்ப்பது பொருத்தமானதாக அமையும். அதன் அடிப்படையில் இன்றைய பார்வைகள் நிகழ்ச்சி அமைந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கடந்த 2015 ஆண்டு இலங்கை தொடர்பாக அப்போதைய இலங்கை அரசின் இணை அனுசரணையுடன் கூடிய 30-1 என்கின்ற இலங்கையில் நல்லிணக்கத்தினையும் பொறுப்பு கூறலையும் ஊக்குவிப்பதற்கான தீர்மானத்தின் அனுசரணையிலிருந்து இலங்கையின் தற்போதைய அரசு விலகுவதாக கடந்த பிப்ரவரியில் ஆரம்பமான ஐநா மனித உரிமை பேரவையின் 43rd கூட்டத்தொடரில் இலங்கை அரசாங்கம் அறிவித்தது. வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன இலங்கையின் சார்பில் பேரவையில் உரையாற்றுகையில்,
A group of UNHRC members failing to appreciate the GOSL endeavors.
இலங்கை அரசாங்கம் பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகள், அதன்பின் மேற்கொள்ளப்பட்ட நல்லிணக்க செயற்பாடுகள் மற்றும் நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு வழங்கிய தலைமைத்துவத்தினை அடையாளம் காண்பதற்கு ஐநா மனித உரிமை பேரவையின் குழுவினர் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். இலங்கை அரசின் இந்த முடிவு குறித்து பிரிட்டன், கனடா மற்றும் பல்வேறு நாடுகள் தமது அதிருப்தியை வெளியிட்டன. கொரோனா வைரஸ் தாக்கம் உலகெங்கிலும் அடையாளம் காணப்பட்ட நிலையில் பிப்ரவரி மாதம் 11th கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகிய முதலாவது நபர் அடையாளம் காணப்பட்டார். இதனையடுத்து நாடு முழுவதிலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. மக்கள் சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டார்கள். கொரோனா வைரஸ் பரவலினை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. தொற்றுக்குள்ளானவர்கள் மற்றும் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்தவர்கள் தனிமைப்படுத்தலுக்கும் மருத்துவ சிகிச்சைகளுக்கும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். விமான நிலையம் மூடப்பட்டிருந்த போதிலும் வெளிநாடுகளில் சிக்கி தவித்த இலங்கையர்களை அழைத்து வரும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இது இன்றும் தொடர்ந்து கொண்டுள்ள அதே வேளையில் இன்றைய நிலையில் இலங்கை முழுவதிலும் கொரோனா வைரஸ் தொற்று அடையாளம் காணப்பட்டு வருவதோடு மரணங்களும் தொடர்ந்து கொண்டுள்ளன. கொரோனா வைரஸ் தொற்று தொடர்ந்து கொண்டுள்ள போதிலும் இயல்பு வாழ்வை கொண்டு வரும் முயற்சியில் அரசு கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகின்றது. மறுபுறம் வைரஸ் தொற்றால் உயிரிழக்கும் முஸ்லிம் மக்களின் உடல்களை எரியூட்ட வேண்டாம் என்றும் அவற்றை அடக்கம் செய்யுமாறும் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசாத் பதியுதீன் உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
2020 மார்ச்சிலே இன்ஃபெக்ஷன் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் என்ற ரிப்போர்ட் சொல்லுகிறது. இறந்த உடலினால் எந்த ஒரு தொற்றும் இந்த நாட்டு அலோகத்திலே ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்துகின்றது. இன்று இந்த நாட்டிலே நான் மரணித்தாலும் எரிக்கப்படுவேன், அதே போல அங்கிருக்கின்ற முஸ்லீம் அமைச்சர்கள் மரணித்தாலும் எரிக்கப்படுவார்கள். COVID-19 பயப்படவில்லை மக்கள், ஆனால் வைத்தியசாலைக்கு செல்ல பயப்படுகிறார்கள், தங்களுடைய மையத்தை எரித்து விடுவார்கள் என்று.
இலங்கையின் 8th நாடாளுமன்றம் கடந்த மார்ச் மாதம் 2nd கலைக்கப்பட்டது. ஏப்ரல் 25th நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறும் என்றும், மார்ச் மாதம் 12th தொடக்கம் 19th வரை வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் காரணமாக வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் ஜூன் மாதம் 20th நாடாளுமன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு எதிரணிகள் பல்வேறு வேண்டுகோள்களை விடுத்தன. தேர்தல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட தேர்தல் தொடர்பிலான அறிவிப்புகளை வலுவிளக்க செய்யுமாறு அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் எதிரணியினரால் தாக்கல் செய்யப்பட்டன. பல்வேறு இழுபறி நிலைக்கு பின்னர் ஆகஸ்ட் மாதம் 5th சுகாதார வழிமுறைகளை கடைபிடித்து நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான கூட்டணி கட்சிகள் இணைந்து 149 ஆசனங்களை கைப்பற்றின. சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி 54 ஆசனங்களை பெற்றுக்கொண்டது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு தேசிய பட்டியலினூடாக ஒரே ஒரு ஆசனம் மட்டும் கிடைத்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வடக்கு கிழக்கில் 10 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றன. இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தேர்தல் முடிவுகளை அடுத்து யாழ்ப்பாணத்தில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார்.
கட்சி பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கிற காரணத்தினாலே நான் இதை ஒரு வெற்றியாக சொல்ல முடியாது. கட்சிக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். இனி வருகிற நாட்களிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நூல் எழுச்சி என்பது இளைஞர்களுடைய கையிலே தங்கியிருக்கிறது. கட்ட தெளிவாக ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை மக்கள் கட்சிக்கு இடித்து வைத்திருக்கிறார்கள்.
இதனைத் தொடர்ந்து பிரதமராக மஹிந்த ராஜபக்ச பதவியேற்றுக் கொண்டார். இதன் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 9வது நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாகின. யாழ்ப்பாணம் தென்மராட்சி மிருசுவில் பகுதியில் கடந்த 2000ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8 தமிழ் மக்களை வெட்டி கொலை செய்த வழக்கில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இராணுவ இளநிலை அதிகாரி சுனில் ரத்நாயக்க என்பவர் அதிபர் கோட்டாபய ராஜபக்சவின் பொது மன்னிப்பை தொடர்ந்து மார்ச் மாதம் 26ஆம் தேதி விடுவிக்கப்பட்டார். கொலை குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவருக்கு அதிபர் கோட்டாபய ராஜபக்ச பொது மன்னிப்பு வழங்கியமை பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்களும் விமர்சனங்களும் எழுந்தன. இது தொடர்பில் பிளட் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இவ்வாறு தெரிவித்தார்.
அவர் அப்படித்தான் செய்வார் என்று எங்களுக்கு தெரியும். இப்போது இருக்கின்ற சூழ்நிலையிலே மக்கள் இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவர் அதையும் ஞாபகம் வைத்து செய்கிறார் என்றால் அவருடைய மனநிலையையும் அவருடைய செயற்பாடுகளையும் எங்களுடைய மக்கள் மிக தெளிவாக உணர்ந்திருப்பார்கள்.
புனித நோன்பு பெருநாள் காலப்பகுதியில் ஏழை மக்களுக்கு பண உதவி செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை ஒன்றின் போது ஒன்று திரண்ட பொதுமக்களால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததோடு 9 பேர் காயமடைந்தார்கள். இச்சம்பவம் கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் இடம்பெற்றது. ஈதோகா என அழைக்கப்படும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் மலையகத்தின் மூத்த அரசியல்வாதியுமான ஆறுமுகம் தொண்டமான் மே மாதம் 26ஆம் நாள் திடீரென ஏற்பட்ட சுயினம் காரணமாக கொழும்பு தலங்கம மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் உயிரிழந்தார். அதிபர் கோட்டாபய ராஜபக்சவின் 15 பேர் கொண்ட இடைக்கால அமைச்சரவையில் மலையக புதிய கிராமங்கள் தோட்ட உட்கட்டமைப்பு சமூக அபிவிருத்தி அமைச்சு பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. மலையக மக்களின் முன்னேற்றத்திற்கான தனது எதிர்கால கனவுகள் குறித்து ஊடக சந்திப்பு ஒன்றில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார்.
இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், தோட்ட தொழிலாளர்கள் பொறுத்தளவு வீட வாய்ப்பு அபிவிருத்திகள் பல குறைபாடுகள் இருக்குது. நிச்சயமாக அதுகளும் அடுத்தடுத்த கட்டத்தில் காலகட்டங்களில் நிறைவேற்றப்படும். அதே போல் இப்போ தோட்ட தொழிலாளி மாத்திரம் இல்லை, ஆசிரியர்கள் இருக்காங்க, அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் இருக்காங்க நம்ம சமூகத்திலிருந்து. அதே போல் தோட்டத்தில் வேலை செய்த ஸ்டாஃப் சேவையாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு சேவையாளர்களுக்கு விடுமைப்பு திட்டம், அதுபோல் பல திட்டங்கள் நாங்கள் வச்சுருக்கோம். அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களில் ஒவ்வொன்றா நிறைவேற்றுவோம். நிச்சயமாக மலையத்து யூனிவர்சிட்டி வெகு சீக்கிரம் கனவாக இருந்தது நினைவாகும்.
அதிபர் கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையிலான அரசாங்கத்தினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அதிபருக்கு சில அதிகாரங்களை மீளவும் வழங்கும் வகையிலான ஏற்பாடுகளுடன் கூடிய 20வது அரசியலமைப்பு திருத்தம் பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் சில திருத்தங்களுடன் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டது. இந்த 20வது திருத்தச் சட்டம் மீதான வாக்கெடுப்பில் 156 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 65 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தார்கள். அரசுக்கு ஆதரவாக எதிரணியைச் சேர்ந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருந்தார்கள். இதற்கு எதிராக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வாக்களித்தது. இது தொடர்பில் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் இவ்வாறு உரையாற்றினார்.
20வது திருத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட தரப்பிடம் ஒருவரிடம் இந்த அதிகாரங்கள் குவிக்கப்படுவதையே இங்கு அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. 10 வருடங்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் 30 வருடங்கள் இராணுவத்தினுடைய ஒரு தளபதியாகவும் ஒரு பிரிவுக்கான பொறுப்பாளராகவும் இருந்த ஒருவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இராணுவ சிந்தனைகளோடு தன்னுடைய பதவியை ஏற்றிருக்கிறார். அவர் பதவியேற்ற நாளிலே இருந்து இந்த நாட்டிலே கடந்த 72 வருடங்களுக்கு மேலாக புரையோடி போயிருக்கின்ற ஒரு இனப்பிரச்சனை தொடர்பாக எந்த ஒரு வார்த்தைகளையும் அவரால் பேசவோ சொல்லவோ முடியவில்லை. ஒருவரிடம் நீங்கள் அதிகாரத்தை கொடுக்கிறீர்கள், இந்த ஒரு ஆபத்தான இருண்ட நாளாக இந்த நாளை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள்.
இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாறு சொல்லும் வகையில் தயாரிக்கப்படவிருந்த 800 என்ற பெயரிலான திரைப்படம் தொடர்பில் இலங்கையிலும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களிலும் இது தொடர்பில் பல்வேறு செய்திகள் வெளிவந்தன. இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நடிக்கக்கூடாது என்று பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு தெரிவித்திருந்தார்.
இலங்கையினுடைய பந்து வீச்சாளர் திரு முத்தையா முரளிதரன் அவர்கள் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இலங்கை கிரிக்கெட் விளையாட்டு வீரர் என்ற அடிப்படையிலே அவர் இலங்கைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம். என்னுடைய கருத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இவர் வந்து இலங்கையிலே மலையகத்திலே பிறந்த ஒரு விளையாட்டு வீரர் என்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் அவர் அந்த விஷயத்தை எங்கேயுமே அவர் சொல்லி வைப்பதில்லை. நான் மலையகத்திலே பிறந்தேன், மலையக தமிழராக இருக்கின்றேன் என்பதெல்லாம் எங்கேயுமே அவர் சொல்லுவதில்லை. நான் தமிழ் தெரியாது போல அவர் நடந்து கொள்ள கொண்டது பல விஷயங்கள், பல சம்பவங்கள் எங்களால் உறுதிப்படுத்த முடியும். இவருடைய இலங்கை நாட்டிலே அரசியல் ஈடுபாடுகள் அல்லது இலங்கை தமிழர்களுடைய கடந்த கால யுத்த காலத்திலே நடைபெற்ற சம்பவங்கள் ஈடுபாடுகள் அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே தமிழர்களுக்கு எதிராகவும் அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் இருந்து செயல்பட்டதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அதுதான் இன்று இவருக்கு எதிரான விமர்சனங்களை உருவாக்குவதற்கு காரணகர்த்தாவாக இருந்திருக்கின்றது.
தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் போரில் உயிரிழந்த தமது உறுப்பினர்களை 1989 ஆண்டு முதல் கார்த்திகை 27 நாளன்று மாவீரர் நாள் என்ற பெயரில் இறுதிக்கட்ட யுத்தத்திற்கு முன்பு வரை நினைவு கூர்ந்து வந்தார்கள். 2009 இறுதிக்கட்ட யுத்தத்திற்கு பின்னர் இந்த நாளை போரில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் நினைவு கூர்ந்து வந்த நிலையில் இம்முறை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களிலும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மற்றும் கொரோனா வைரஸ் பரவல் அச்சுறுத்தல் போன்றவற்றை காரணம் காட்டி காவல்துறையினரின் வேண்டுகோளுக்கு இணங்க மாவீரர் நாளை பொது வெளியில் மக்கள் ஒன்று கூடி நினைவு கூறுவதற்கு நீதிமன்றங்கள் தடை விதித்தன. மாவீரர் நாளை நினைவு கூறுவதற்கு போரில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை நீதிமன்றங்கள் நிராகரித்தன. காவல்துறையின் இந்த செயற்பாடுகளை தமிழ் தரப்பு முக்கியஸ்தர்கள் பலர் கண்டித்தார்கள். இது தொடர்பில் அமைச்சர் வியாழேந்திரன் இவ்வாறு தெரிவித்திருந்தார்.
தங்களுடைய உறவுகளை இழந்தவர்களுக்கு அந்த உறவுகளை நினைத்து அவர்கள் ஆத்மார்த்தமான ஒரு இறை பிரார்த்தனையை செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆகவே அந்த உரிமை சார்ந்த விடயத்திலே நாங்கள் இப்பொழுது மறுப்பு தெரிவிக்கவில்லை. அது நிச்சயமா வழங்கப்பட வேண்டும். ஆனால் நீதிமன்ற கட்டளை பிரகாரம் தற்பொழுது நான் பிரகாரம் அங்கு செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறால் நீதிமன்றத்தை நாங்கள் மீறி நாங்கள் ஒருபோதும் என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்க முடியாது.
இலங்கையில் விடுதலை புலிகள் அளிக்கப்பட்ட பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற புலிகளின் அரசியல் கட்சியும் தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர்களை தடை செய்யாது அரசியலில் இணைத்தது நாம் செய்த மிகப்பெரிய தவறாகும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். டிஎன்ஏ எனப்படுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு புலிகளின் அரசியல் பிரிவாகும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாம் தடை செய்யாததனால் இன்று அவர்கள் நாடாளுமன்றத்தில் மிக கடுமையான கருத்துக்களை முன்வைக்கின்றனர் என்று அவர் குற்றம் சாட்டினார். இவைகள் தவிரவும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களது போராட்டம், அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரிய போராட்டங்கள், இராணுவத்தினர் தம் வசம் வைத்துள்ள நிலங்களை விடுவிக்க கோரிய போராட்டங்கள் மற்றும் எல்லை தாண்டி வந்து சட்டவிரோதமான மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களுக்கு எதிரான போராட்டம் என வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல்வேறு கவனஈர்ப்பு போராட்டங்கள் இந்த ஆண்டிலும் தொடர்ந்தது. இது எஸ்பிஎஸ் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பின் பார்வைகள் நிகழ்ச்சிக்காக இலங்கையிலிருந்து மதிவாணன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.